கங்கை அணிந்தவா கண்டோ
சுப்பிரமணியர் ஆலயம் வழங்கும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ இருக்கும் அனைத்து அன்பர்களிடம் வணக்கம் 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 வணக்கம். தியானம் நாராயண சேவை. நரர்கள் எல்லோரும் நாராயண சொரூபங்கள் என்று அவர்களை போற்றுவேனாக. ஆலயத்தின் கண் எழுந்தருள பண்ணியிருக்கும் மூர்த்தியை ஆராதிப்பதன் மூலம் ஆராதனை முறைகளை கற்றுக்கொள்கின்றோம். பின்பு நாம் தொடர்பு கொள்ளும் உயிர்கள் அனைத்துக்கும் உள்ளன்போடு பணிவிடை செய்தல் வேண்டும். உயிர்களிடத்து நாம் கொண்டுள்ள இணக்கமே இறைவணக்கம் என்று பெயர் பெறுகின்றது. ஆதி முதலாகின்ற அரியன்ற அச்சரத்தை ஓதி உணர்ந்துள்ளே உணர்வதனி எக்காலம் என்பார் பத்திரகிரியார். என்னையாது பக்தி இலக்கியத்திலா மகப்பேரியல்? ஆம், சமயத்தமிழ் மருத்துவம் விஞ்ஞானத்திலும் சிறந்ததுதான். மாணிக்க வாசகரின் பாடலை காண்போம். மானுடப் பிறவியினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் ஒருமதி தான்றியில் இருமையில் பிழைத்தும் என்கின்ற பாடல் கரு உருவாவதிலிருந்து குழந்தையாய் பிறக்கும் வரை இயற்கையாகவே பல இடையூறுகள் நேருகின்றன. அவற்றையெல்லாம் எதிர்கொண்டு தாக்குதல்களில் இருந்து தப்பித்தால்தான் நிறைவான நலமான மகப்பேறு நிகழும். இதை முன்னை தமிழ் மக்கள் நன்றறிந்திருந்தனர். மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் இறைவனை போற்றி பாடும் பொழுது இத்தகைய இடையூறுகளில் இருந்தெல்லாம் பிழைத்து வந்தமைக்காக நன்றி கூறி பாராட்டுகின்றார். மானுடப் பிறப்பினுள் மாதர் உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் ஒருமதி தான்றியின் இருமையில் பிழைத்தும் என்னும் பாடல் அடிகள் மூலம் கரு உருவாவதில் இருந்து மகப்பேறு வரை நேரும் இடர்களை எடுத்துரைக்கின்றார். விந்துயிர்கள் கோடிக்கணக்காயிருப்பினும் அவற்றுள் போராடி இணைந்து கருவாவது ஒன்றே ஒன்றுதான். எனவே போராட்டத்தில் வெற்றி கண்டு கரு உருவாவதை முதலில் குறிப்பிடுகின்றார். அவ்வாறு உருவான கரு முதல் திங்களில் இரண்டாக பிளவுபடுவதில் இருந்து தப்பிக்கின்றது. தனக்காகவென்று தனி வடிவெடுத்தலில் தவறின்றி தேர்ச்சி பெறுகின்றது. எனவே கவனக்குறைவாக இருந்தால் கரு உருவாமலேயே அழியும் வாய்ப்பு உள்ளமையை நன்கு அறிந்திருந்தனர். இரண்டாம் திங்களில் உயிர் வழி கருவிற்கு சென்று கண் காது மூக்கு வாய் முதலான உறுப்புகளின் தொடக்க முளைகள் வெளிவருகின்றன. இல்லாவிட்டால் இவை உருவாகாமலேயே அழிந்துவிடும். எனவே இவை இரண்டாம் திங்களில் வலிமை பெற வேண்டும். வலிமை பெறாவிடில் மீண்டும் அழிவு வாய்ப்பு உருவாகும். எனவேதான் மருத்துவர்களும் அன்னையர்களும் சூல் கொண்ட மகளிரை முதல் மூன்று திங்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்துகின்றனர். எனவே கூடுதல் வலிமை பெறுவதால் அல்லது போதிய வலிமை பெறாமையால் ஏற்படும் அழிவில் இருந்து கரு பிழைக்கின்றது. மூன்றாவது திங்கள் கருப்பையில் பெருகும் கொழுப்பு நீரில் கரு அழிந்துவிடும் வாய்ப்பு ஏற்படுகின்றது. எனவே அவ்விடரில் இருந்தும் பிழைக்கின்றது. இரண்டாம் திங்களில் ஏற்படும் கண் முளைநிலை நான்காம் திங்களில்தான் கண் வளர்நிலை ஆகின்றது. இல்லையேல் பார்வை புலன் பெறாத இருள் நிலை தோன்றலாம். எனவே நான்காம் திங்கள் கரு உருவம் பெறுகையில் கண் பெறா நிலைமையை உண்டாக்கலாம். அத்தகைய அழிவிலிருந்தும் கரு பிழைக்கின்றது. ஐந்தாவது திங்களில் கரு கலையும் வாய்ப்பு நேருகின்றது. எனவே விழிப்பாக இருக்க வேண்டும். அத்தகைய கரு கலை வாய்ப்பிலிருந்து பிழைக்கின்றது. ஆறாம் திங்கள் அனைத்து உறுப்புகளும் நன்கு அமைய வேண்டும். அவ்வாறு ஏற்படாமல் போகின்ற இடையூறு வராமல் அதிலிருந்தும் கரு தப்பிக்கின்றது. சிறப்பில் சிதடும் உறுப்பில் பிண்டமும் கூனும் குரலும் ஊனமும் செவிடும் மாவும் மருளும் இன்றி குழந்தை பிறக்க வேண்டும். அவ்வாறாயின் ஏழாம் திங்களில் நன்கு உரிய வளர்ச்சியை குழந்தை பெற்றிருக்க வேண்டும். ஏழாம் திங்கள் குறைப்பேராய் குழந்தை வெளியேறி பூமிக்கு வர வாய்ப்புள்ளது. எனவே அத்தகைய இடர்பாட்டிலிருந்தும் குழந்தை தப்பிக்கின்றது. எட்டாம் ஒன்பதாம் திங்கள்களிலும் குறை பேராவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. அத்தகைய துன்பத்திலிருந்தும் குழந்தை பிழைக்கின்றது. பத்தாம் திங்கள் குழந்தை பிறப்பதால் அல்லது தாய் பெறுவதால் இருவருக்குமே துன்பம் ஏற்படுகின்றது. அத்தகைய துன்பங்களில் இருந்து குழந்தை பிழைக்கின்றது என்று மாணிக்கவாசகர் கூறுகின்றார். திருவாசகம் ஒரு அறிவியல் நூலன்று, இறைவணக்க நூலே ஆம். ஆனால் இதிலேயே வயிற்றில் உள்ள கரு வளர்ச்சி நிலையையும் வளர்ந்து உருவாகும் பொழுது அடையும் இடர்பாடுகளையும் மாணிக்கவாசகர் குறிப்பிடுகின்றார் எனில், மகப்பேறு அறிவியல் அனைவருக்கும் அறியும் அளவிற்கு வளர்ந்த நிலையில் இருந்திருக்கின்றது என்றுதானே பொருள். கரு தொடக்க நிலையில் ஊட்டக்காம்பும் மூளை பிரிபடலம் வால் முகமம் பனிக்குடம் குடல் பிசிறுகள் ஆகியன கருவில் அமைந்திருக்கும். கரு நிறைநிலையில் பனிக்குடம் தொப்புள் கொடி சூல் கொடி ஆகியன அமைந்திருக்கும். பக்தி பனுவலாகவும் பைந்தமிழ் நூலாகவும் இலங்கும் திருவாசகம் அறவியல் கருத்துக்களோடு அறிவியல் செய்திகளையும் உள்ளடக்கிய நூலாகும். திருவாசகத்தின் நான்காவது பதிகம் போற்றி திரு அகவல். இங்கு 225களில் நிலை மண்டல ஆசிரிய பாவாலான இப்பதிகம் இறைவனின் முதன்மையை போற்றுகின்றது. அப்பதிகத்தின் முதற்பகுதி 12 வரியிலிருந்து 27 வரி வரை உயிர்களின் உற்பத்தி பற்றி பேசுகின்றது. அப்பகுதி இன்றைய மருத்துவத்தின் கருவியல் அதாவது எம்பிரியாலஜி என்கின்ற அறிவியல் கருத்துக்களை ஒத்திருப்பது வியப்புத்தான். அந்த பாடல் இதோ. மானுட பிறவியின் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினிற் பிழைத்தும் ஒருமதி தான்றியின் இருமயிர் பிழைத்தும் இருமதி விளைவின் ஒருமயிர் பிழைத்தும் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் ஈரிரு திங்களில் பேரருள் பிழைத்தும் அஞ்சு திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் ஆறு திங்களில் ஊரலர் பிழைத்தும் ஏழு திங்களில் தாழ் பூவி பிழைத்தும் எட்டு திங்களில் கட்டமம் பிழைத்தும் ஒன்பதில் வருதரு துன்பமும் பிழைத்தும் தங்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகர துயரடை பிழைத்தும் என்று வரும் இந்த வரிகள்தான் நம்மை வியக்க வைக்கின்றது. கரு உருவாவதும் தப்பி பிழைப்பதும் உயிரின் வினைக்கேற்ப நிகழும் என்பது சைவ சமயம் கூறும் தத்துவம். பெண்ணின் கருப்பையில் ஃபெலோப்பியன் குழாயின் பாதையில் முதிரண்டம் பிந்து அணுவுடன் இணைந்து கருமுட்டை உருவாகின்றது. இதுவே கருவுற்றல் எனப்படுகின்றது. இக்கரு சிறிது சிறிதாக வளர்ந்து நிரம்பும் பரு உடம்புடன் பிறக்கும். இவ்வாறு வளர்ந்து பிறத்திற்கு இடையே உள்ள அழிவு நிலைகள் பல உண்டு. மக்களாய் பிறக்கும் உயிர்களும் அத்தனை அழிவுக்கும் தப்பி பிழைத்தல் வேண்டும். ஈனமில் கிருமி என்கின்ற குன்றுதல் இல்லாத பல அழிவுகளின் திறத்தை குறிப்பிடுகின்றார் மாணிக்கவாசகர். கருவுற்ற முட்டை அடையும் வளர்ச்சிகளை வளர் கருவி நிலைகளை அதாவது எம்பிரியோவின் நிலைகளை ஒருமதி தாண்டியின் இருமையில் பிழைத்தும் இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்தும் என்கின்ற வரிகள் சுட்டிக்காட்டுகின்றன. அந்த சின்னஞ்சிறு சிசு தாண்டிக்காயின் அளவில் அதாவது 4 மில்லிமீட்டர் அளவில் சிறிதாக இருக்கும். கருப்பையின் திசு சுவர்களின் ஆழமாக பதிந்து வளரத் தொடங்கும். அந்த நிலையின் தாயின் அறியாமையால் அழிதல் தானே அழிவுறுதல் என இரு நிலைகளில் கருச்சிதைவு ஏற்படலாம். ஆகவேதான் மணிவாசகர் இருமையில் பிழைத்தும் என்றார் போலும். 2 மாதத்தில் கருவானது சுமார் 3/4 அங்குலம் நீளமுள்ளதாகவும் மூலக்கரு முட்டையை விட சுமார் 40,000 மடங்கு பெரியதாகவும் அமையும். இந்நிலையில் உயிர் வழியானது கருவிற்கு செல்லும். விரல்கள் கண் செவி நாசி வாய் முதலிய உறுப்புகளின் ஆரம்பகால முளைகள் வெளிக்கிளம்புகின்றன. இரத்த ஓட்டமும் முழுமையடைகின்றது என்கின்ற நவீன கருவியல் நூல் செய்திகளை உள்ளடக்கி இரு மாதங்களில் வளர்ச்சியையும் உள்ளடக்கி இருமை ஒருமைகளில் நின்று பிழைத்து என்று குறிப்பாய் சுட்டியுள்ளார். மூன்றாம் மாதம் கருவுற்ற மங்கையர் புளிப்பு பண்டம் மண் முதலியவற்றை உண்ணும் மசக்கை ஏற்படும். இச்செயலை வயவுறு மகளிர் வெற்றுண்ணின் அல்லது பகைவருண்ணா வருமன் விடையே என்று புறநானூறு பாடல் ஒன்று பேசுகின்றது. கருவை பற்றிய கவலையின்றி மண் முதலியவற்றை உண்ணும் மசக்கை அம்மாதத்திலிருந்து கரு அழியாமல் தப்ப வேண்டும். இரண்டாம் மாதம் வெளிக்கிளம்பிய கண்ணின் ஆரம்பகாலம் முளைகள் இரு திங்களாம் நான்காம் மாதத்தில் நன்கு திறக்கும் என்பது கருவியல் செய்தி. இப்பார்வை புலத்தின் வளர்ச்சி பற்றி எண்ணத்தை உண்டாக்கிய மணிவாசகர் பேருருள் பிழைத்தும் என கட்புலன் வளர்ச்சியை குறிப்பிட்டுள்ளார். தாயின் வயிற்றில் இருக்கும் கரு குழவி ஐந்தாம் மாதத்தில் சாவில் அதாவது முஞ்சுதல் இருந்து பிழைத்தல் வேண்டும். மசக்கையில் மெலிவுற்ற கரு ஐந்தாம் மாதம் வளர்ச்சியின்றி புறக்காரணிகளால் அழியும் நிலை ஏற்படலாம் என்பது அறிவியல். இறையொருளால் முஞ்சுதல் பிழைக்கும் என்பது இறையியல். ஆறு ஏழாம் மாதங்களில் கரு வளர்ச்சியில் நிகழும் தடைகளை சுட்டுமாறு வளர்ச்சியை காட்டுவார் மாணிக்கவாசகர். பெண்களின் சினை முட்டையினை பூ என குறித்தல் தமிழர் மரபு. மகப்பேற்றியலை சமயத்துறவி மணிவாசகர் பேசியுள்ளதை படிப்பது நாம் பெற்றவரம். இனி நாம் போற்றி திரு அகவரில் உள்ள சில வரிகளை கேட்டு மகிழ்வோம்.
நான் முகன் முதலாவானவர் தொழுவேழ ஈரடியா
ஆண்டுகள் தோறும் அடைந்த
இண்டியும் இருத்தியும் என பல பிழைத்தும் மனமுடி கடும் பகல் பசி நிசி வேலை நித்திரை ஆத்திரை பிழைத்தும் கருங்குழல் செவ்வாய் வெண்ணகை கார்மையில் ஒருங்கிய சாயல் நெருங்கி உள்மதத்து கச்சர நிமிர்ந்து கதித்து வளைத்து இட்டு இடைவருந்த எழுந்து புடை பறந்து கூர்த்த நயன கொள்ளையில் விளைத்தும் பித்த உலக பெருந்துரை பரப்பினுள் மத்த களிறு எனும் அவாவிடை பிழைத்தும் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் செல்வம் என்னும் நல்லலில் பிழைத்தும் நல்குறவு என்னும் தொல்விடம் பிழைத்தும் புல்வரம்பாய பல துறை பிழைத்தும் தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி
பன்னிரு கரங்களில் எத்தனையோ ஆயுதங்கள் இருந்தாலும் வேலுக்குத்தான் தனிச்சிறப்பு. இறைவனின் ஆயுதங்களில் தனியே வைத்து வழிபடும் முறை வேலுக்கு மட்டும்தான் உண்டு. பழங்காலத்தில் இருந்தே வேல் வழிபாடு நடப்பது நாம் சிலப்பதிகாரத்தின் மூலம் அறியலாம். வெற்றிவேல், வீரவேல், சக்திவேல், ஞானவேல், கூர்வேல், வடிவேல் என பல்வேறு சிறப்பு அடைமொழியுடன் வேலை வர்ணிப்பது நமது சங்ககால நூற்கள். வேல் பூசிக்கு மேல் சிறந்த பூசை எதுவும் இல்லை. வேல் பூசை போல் எளிமையான பூசையும் எதுவும் இல்லை. மனதார வேல் வேல் என்று ஓதுவதும் வேலை மனதிலே நிறுத்தி தியானிப்பதும் வேலை வழிபடுவோருக்கு வினைகள் யாவும் பட்டொழியும். இதனைத்தான் வேலுண்டு வினையில்லை என்பர். இத்துணை சிறப்பு ஒருங்கே அமையப் பெற்ற வேலுக்கு நமது திருக்கோவிலில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வேல் அபிஷேகம் செய்யப்பட்டு வருகின்றது. அன்பர்கள் பால், தேன், பன்னீர், பழச்சாறு, இளநீர், பஞ்சாமிரதம் என இவற்றில் யாதேனும் ஒன்றால் அபிஷேகம் செய்து மகிழலாம். இந்த வேல் பூசை செவ்வாய் அன்று எந்த நேரத்திலும் செய்யலாம். தினமொரு திருமுருகன் வேலாயுதனை உளமாற துதித்தேன், வேலும் வண்ண மயிலுடன் இருக்கும் வேலாயுதனை உளமாற துதித்தேன். சூலாயுத பாணி சுந்தரேஸ்வரன் மகனை நீலவண்ணன் கேசவன் மாமருகனை வேலாயுதனை உளமாற துதித்தேன். மூலாதார மூர்த்தியின் சோதரனை கோலமிகு வள்ளி தெய்வானை லோலனை பூலோகம் போற்றும் முத்துக்குமரனை சீலமுடன் அடிமையனை ஆண்டொருள வேண்டுமென வேலாயுதனை உளமாற துதித்தேன் என்கின்ற பாடல் மிகவும் பிரபலமானது. வேலின் பெருமை, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை என்பதே தொன்று தொட்டு சொல்லும் குற்று. முருகனுக்கு இந்த வேலினால் வேல் முருகன் என்ற பெயரும் உண்டு. சூரபத்மன் என்னும் அரக்கனை அழிக்க தேவி பார்வதி தன்னுடைய சக்திகள் அனைத்தையும் திரட்டி வேலை வடிவமைத்து அதனை கொண்டு சூரனை வதைக்கச் சொன்னதாக புராணங்கள் கூறுகின்றன. அதாவது வேல் என்பதே சக்தியின் அம்சம். அதனாலேயே வேலிற்கு சக்தி வேல் என்ற பெயரும் உண்டு. வேல் என்கின்ற வினை சொல்லே நீண்டு வேல் என்ற பெயர் சொல் ஆயிற்று. ஆகவே வேல் என்றால் வெற்றி என்ற பொருள்படும். பராசக்தியின் வடிவமே வேலாயுதம் என்பார்கள். அறிவு, ஞானம், பொருள், இன்பம், திருவருள், திருவருட்சக்தி ஆகிய சொற்கள் வேலின் உருவமாகவும் பராசக்தியையே குறிப்பனவாகும். முருகப் பெருமானுக்கே உரிய ஞான சக்தி வேலாயுதம். தன்னை ஏந்தியவர்களுக்கு நிச்சயம் வெற்றி தருவதால் அதற்கு வெற்றிவேல் என்ற பெயரும் உண்டு. வேல் உணர்த்துவது என்னவென்றால், வேலின் அடிப்பகுதி ஆழமாகவும் இடைப்பகுதி விசாலமாகவும் நுனிப்பகுதி கூர்மையாகவும் திகழ்கின்றது. வேலை போன்று அறிவானது கூர்மையானதாகவும் அகன்றும் ஆழமாகவும் இருக்க வேண்டும் என்பதையும் உணர்த்துவதாக இருக்கின்றது. தமிழர் வழிபாட்டில் முருக வழிபாடு தொன்மையானது, அதனினும் வேல் வழிபாடு மிகவும் தொன்மையானது. இன்றும் பல முருகன் கோவில்களில் வேலுக்கு மட்டுமே பூசை செய்து கொண்டிருக்கின்றனர். வேல் வழிபாட்டின் எளிமைப்படுத்தப்பட்ட நவீன வடிவமே சக்திவேல் வழிபாடு. சக்திவேலை வணங்குவது என்பது அன்னை பராசக்தியையும் தனையின் முருகனையும் ஒரே சேர வணங்குவதாகும். வெற்றிவேல் வீரவேல் என முழங்கும் இடத்தில் வேலின் ஆற்றலும் முருகனின் ஆசியும் கிடைக்கும். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, மனமே மனமே மனமே.
வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, மனமே
போரூர் தனி முதலே
நீதி தழைக்கின்ற போரூர் தனி முதலே நாயே பிழைக்கின்றவாறு நீ பேசு, நீ பேசு தெய்வமே போரூர் தெய்வமே. ஏது பிழை செய்தாலும் ஏழையேனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே போரூர் தெய்வமே, போரூர் தனி முதலே நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு தெய்வமே, நீ பேசு தெய்வமே, நீ பேசு தெய்வமே. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, புகனுண்டு
இறுதி சனிக்கிழமை அன்று காலை 10 மணி அளவில் நவகிரக சாந்தி ஹோமம், கலச பூஜை, அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை நடைபெறும். அன்பர்களே, இந்த பூசையில் கலந்து கொண்டு நவகிரகத்தின் தியான பலன்களை பெறுமாறு வேண்டிக் கொள்ளுகின்றோம். சூரியனை தியானம் செய்தால் செல்வம், கீர்த்தி, ஆயுள் ஆகியன உண்டாகும். சந்திரனை தியானம் செய்தால் உடல்நலம், நட்பு ஆகியவற்றை பலப்படுத்தலாம். செவ்வாயை நோக்கி தியானம் செய்தால் மன வலிமையும் வெற்றியையும் அளிக்கும். புதனோ செல்வம், வெற்றியை கொடுக்கும். வியாழனை தியானம் செய்தால் புகழும் மேன்மையும் அறிவும் கொடுக்கும். வெள்ளி தியானம் செய்தால் உடல் நலம், மன அமைதி ஆகியவற்றை அளிக்கும். சனியை தியானம் செய்தால் நீண்ட ஆயுள், உயர் புகழ் அளிக்கும். ராகுவையும் கேதுவையும் தியானித்தால் எல்லா வளங்களும் பெறலாம். எனவே அன்பர்களே, நமது திருக்கோவிலில் நடைபெறும் இறுதி சனிக்கிழமை நவகிரக ஹோமத்தில் கலந்து கொண்டு இறையருள் பெறுமாறு உங்களை வேண்டிக் கொள்ளுகின்றோம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் 104.6 பண்பலை.